إن الحمد لله إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளே தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கை மிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் குழுமையிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் இந்த உலகத்திலே பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான விஷயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சங்கை மிக்க ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களை நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே எடுத்து பார்ப்போமாக இருந்தால், உலகத்தின் எல்லா திசைகளிலும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக, இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக எமது முஸ்லிம்கள் உலகின் எந்த திசைகளிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதனை மீடியாக்களின் ஊடாக நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்திலே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அல்லது முஸ்லிம் சமூகம் எந்தெந்த நாடுகளிலே சிறுபான்மை சமூகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் உலகின் எல்லா நாடுகளிலும் எல்லா பகுதிகளிலும் பிரச்சனைகளோடும் இன்னல்களோடும் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படி பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழக்கூடியவன் முஸ்லிம் சமூகம் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே இந்த முஸ்லிம் சமூகம் அவர்கள் தங்களது மனோநிலையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனைகளின் பின்னணியை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஈடுபாட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், கவனத்தை எதன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதனை பற்றி எல்லாம் அல் குர்ஆன் மிக விளக்கமாக மிக தெளிவாக எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் வாழக்கூடிய நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் எமது முஸ்லிம்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே எமது முஸ்லிம் சமூகத்திலே இருக்கக்கூடிய பலருடைய மனோநிலை எப்படி மாறுகிறது என்றால், குர்ஆன் எந்த மனோநிலையை தடுத்துக் கொண்டிருக்கிறதோ, எப்படியான மென்டாலிட்டி எங்களிடத்திலே வரக்கூடாது என்ற குர்ஆன் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறதோ, அந்த இரண்டு விதமான நிலைப்பாடுகள் சமூகத்திலே பரவலாக நாங்கள் காண்கிறோம். முதலாவது என்னவென்றால், பிரச்சனைகள் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது முஸ்லிம்களுக்கு சவால்களும் அறைகூவல்களும் முன்னெடுக்கப்படும் பொழுது அந்த முஸ்லிம் சமூகத்திலே ஒரு தரப்பினர் அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக நிராசை அடைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதற்கு பின்னால் இந்த ஊரிலே முஸ்லிம்களால் நிம்மதியாக வாழ முடியாது, இந்த மார்க்க முடிவுக்கு வந்து விடுகிறது, உலகத்திலே இதற்கு பின்னால் எங்களுக்கு தலையினமிருந்து வாழ முடியாது, இந்த மார்க்கம் மரணிக்க போகிறது, முஸ்லிம் சமூகம் உலகத்தின் மேற்பரப்பிலே இருந்து துடை தெரியப்பட போகிறது என்று நிராசையடக்கூடிய மனோநிலையும் எமது முஸ்லிம் சமூகத்திலே காணப்படுகிறது. நம்பிக்கை இழந்தவர்களாக நிராசையடைந்தவர்களாக அல்லாஹுடைய உதவியின் மீது அல்லாஹுடைய வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக முஸ்லிம்களின் ஒரு தரப்பினர் மாறிவிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு பூகங்களை போன்று மிக பெரும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மையாகத்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே போன்று பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே எமது முஸ்லிம் சமூகத்தில் இன்னொரு தரப்பினர் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும், அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக எங்களது நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அவர்கள் எப்படி தெரியுமா தீர்மானிக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கான தீர்வை முஸ்லிம்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இந்த அறைகூவல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை வன்முறையின் மூலமாக தீவிரவாதத்தின் மூலமாக நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு இன்னும் சில முஸ்லிம்கள் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் தவறானது என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண்பதற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய சவால்களுக்கும் அறைகூவல்களுக்கும் முகம் கொடுக்க முன்னால் எமது சமூக அமைப்பை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நபியவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, உலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், ஒரு நாட்டிலே வாழ்கிறார்கள், ஒரு ஊரிலே வாழ்கிறார்கள் என்றால் அந்த முஸ்லிம் சமூகம் இரண்டு விதமான சமூக அமைப்பிலே அவர்கள் வாழலாம். ஒன்று என்னவென்றால், அந்த முஸ்லிம் சமூகம் அந்த பிரதேசத்தின் ஆளும் வர்க்கத்தினராக அல்லது பெரும்பான்மை சமூகமாக அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் சவால்களையும் அறைகூவல்களையும் எப்படி அவர்கள் முறியடிக்க வேண்டும், அவைகளுக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும், இதனையும் நபியவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி தருகிறது. இதற்கு பெரும்பான்மை சமூகவியல் என்று எங்களுக்கு பேர் சொல்லலாம். அதே போன்று எந்தெந்த பகுதிகளிலே முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அறைகூவல்களுக்கும் குழப்பங்களுக்கும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதனையும் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சிறுபான்மை சமூகவியலின் மூலமாக நபியவர்களுடைய 23 வருட நபித்துவ வாழ்க்கையில் இந்த இரண்டு விதமான வாழ்க்கைகளையும் எங்களுக்கு பார்க்கலாம். மக்காவுடைய காலகட்டத்திலே நபியவர்கள் 13 வருடங்களாக சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களோடு மிக பெரும் பிரச்சனைகளுக்கும் அறைகூவல்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 13 வருடங்களிலே நபியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவென்றால், நபியே, நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், நிராசை அடைந்து விட வேண்டாம். இந்த மார்க்கத்துக்கு தலை தூக்க முடியாது. இந்த மார்க்கம் வந்த வேகத்திலே வாடிவிடப் போகிறது, எழுந்த வேகத்திலே வீழ்ந்து விட போகிறது என்று நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அதே நேரத்திலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் வன்முறையை கையில் எடுக்க வேண்டாம், தீவிரவாதத்தை கைகளிலே ஏந்த வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் அமைதிப்படுத்துகிறது. அவர்களுடைய காயங்களுக்கும் நெஞ்சகங்களிலே பீடிக்கப்பட்டிருந்த கவலைகளுக்கும் அல் குர்ஆன் ஒத்தடம் போட்டுக் கொண்டே இருந்தது. கண்ணியமானவர்களே, 13 வருடங்கள் நெருப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மிக பெரும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது, வன்முறையை தீர்வாக நினைக்க கூடாது என்ற இரண்டு வழிகாட்டுதல்களை அல் குர்ஆன் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது. கண்ணியமானவர்களே, சோதனைகள் வரும் பொழுதெல்லாம், பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சஹாபாக்களையும் அல் குர்ஆன் தேற்றியது, அவர்களை ஆறுதல் படுத்தியது. கண்ணியமானவர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எமது சமூக அமைப்பு எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுடைய 13 வருட அந்த காலகட்டத்திலே எப்படி சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே போன்று நாங்களும் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மக்காவுடைய காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குர்ஆன் எப்படி வழிகாட்டி கொண்டிருந்ததோ, அவர்களை எப்படி நெறிப்படுத்தியதோ அதே வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் மக்காவுடைய அந்த சமூக அமைப்பிலேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது முன்னால், அறைகூவல்களுக்கு முகம் கொடுக்க முன்னால் எமது சமூக அமைப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுடைய காலகட்டத்தில் வாழும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, அறைகூவல்கள் முன்வைக்கப்படும் பொழுது நபி அவர்களை அல்லாஹ் தேற்றுகிறான், அவர்களை ஆறுதல் படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே, பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் துவண்டு போக கூடாது, நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது, நிராசை அடைந்து விடக் கூடாது. ஏனென்றால் சோதனைகளை நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் அடித்து சொல்கிறான், நிச்சயம் உங்களை நாங்கள் சோதித்தே தீருவோம். சோதனைகள் வரும் என்று அல்லாஹ் சாதாரணமாக சொல்லவில்லை, நிச்சயமாக சோதித்தே தீருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதன் மூலமாக சோதனைகள் எப்படியான வடிவங்களிலே வரும், பயத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று முதலாவதாக பயத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதே பயத்தின் மூலம் நாங்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். உலகளாவிய முஸ்லிம்களும் இதே பயங்கரத்தின் மூலமாக, பயத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை என்ன நடக்குமோ தெரியாது, முஸ்லிம்களின் எந்த உரிமை பறிக்கப்படுமோ தெரியாது, எந்த முறையில் முஸ்லிம்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுமோ தெரியாது என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகளாவிய முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலக அரங்கிலே அகதிகளாக வாழக்கூடியவர்களில் 80% முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உலகத்தின் பெரும்பான்மை சமூகமாக கருதப்படக்கூடிய முஸ்லிம்கள் அகதிகளாக, அனாதைகளாக உலக அரங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டான், பயத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம், நிச்சயம் சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். கண்ணியமானவர்களே, இந்த சோதனைகள் வரும் பொழுது முஸ்லிம்கள் துவண்டு போகக்கூடாது, நிராசை அடைந்து விடக் கூடாது என்பதற்காக நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே ஒவ்வொரு சூராக்களிலும் பெரும்பாலும் நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிகும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு வந்த சோதனைகளை போன்று உங்களுக்கு வராமல் சுவர்க்க நுழைய நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? மல்சதுஹுமுல் பஸா வல்லரா வஸுல்திலு, மூன்று விதமான சோதனைகளை அல்லாஹ் சொல்லி வைக்கிறான். வறுமையின் மூலமாக, நோயின் மூலமாக, அடுத்ததாக எதிரிகளுடைய அச்சுறுத்தல்களின் மூலம் உங்களை நாங்கள் சோதிக்க இருக்கிறோம். அப்படியான சோதனைகள் உங்களுக்கு முன்னால் வர இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எந்த அளவுக்கு முன்னைய நபிமார்கள் சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள், முன்னைய சமூகங்கள் முகம் கொடுத்தார்கள், ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனூ மா மதா நஸ்ருல்லாஹ், அந்தந்த காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த நபிமார்களும் நபிமார்களை பின்பற்றியவர்களும் அவர்கள் அபய குரல் எழுப்புகிறார்கள். அல்லாஹ் பொறுமையாக இருக்க சொல்கிறானே, எதுவரை நாங்கள் பொறுக்க வேண்டும்? உதவி வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே, எப்பொழுது உதவி வரும்? மத்தா நஸ்ருல்லாஹ் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய பதில் ஒன்றாக இருந்தது, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், பயப்பட வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய உதவிகள் சமீபத்திலே வர இருக்கிறது என்று அல்லாஹ் அவர்களை நெறிப்படுத்துகிறான், அவர்களை ஆறுதல் படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, மக்காவுடைய வாழ்க்கையில் புகாரியிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் தடவை தன்னுடைய ஒரு போர்வையை தலையணையாக வைத்து காபாவுடைய நிழலை அவர்கள் சாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னுல் அரத் அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தத்தன்ஸிருல்லாஹ லனா கேட்கிறார்கள், அலா தத்உல்லாஹ லனா, யா ரசூலல்லாஹ் என்னுடைய இடுப்பை பாருங்கள், பிலாலை பாருங்கள், அம்மாரை பாருங்கள், யாசிரை பாருங்கள், சுமையாவை பாருங்கள், ரலியல்லாஹு அன்ஹும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள், சித்திரைவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதுதான் வரும்? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க மாட்டீர்களா? எங்களுக்காக துஆ செய்ய மாட்டீர்களா என்று நபி அவர்களிடத்திலே கேள்வி எழுப்புகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது, முகம் சிவக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், முன்னைய சமூகங்கள் இதனை விட அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் கொடுமைகள் படுத்தப்பட்டன என்று நபி அவர்கள் சொன்னதன் பின்னால் சொல்கிறார்கள், நிச்சயமாக உதவிகள் வரும், என்றாலும் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சஹாபாக்களை நபி அவர்கள் வழிப்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு வந்த சோதனைகள் என்ன? ஹப்பாப் இப்னுல் அரத் நெருப்பிலே கிடத்தப்படுகிறார், அந்த விலால் சூடான மனநிலை அவர் வளர்த்தாட்டப்படுகிறார், மிக பயங்கரமான கொடுமைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், அவசரப்பட வேண்டாம். கண்ணியமானவர்களே, பிரச்சனைகள் சோதனைகள் முஸ்லிம்களுக்கு வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும் பொழுது நாங்கள் துவண்டு போக கூடாது, நம்பிக்கை இழந்து விடக் கூடாது. நம்பிக்கை இழப்பது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகளை பிரயோகிப்பது முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். சூரத்துல் அஹ்சாபை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், கஸ்வத்துல் அஹ்சாப், ஹந்தக்குடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறான். சஹாபாக்களுக்கு நபி அவர்களுக்கு எப்படியான பிரச்சனைகள் அன்றைய தினத்திலே வந்தன. உங்களுக்கு மேலாலும் கீழாலும் நாலா புறங்களும் எதிரிகள் உங்களை சூழ்ந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு பயம் எந்த அளவுக்கு வந்து விட்டது என்றால், உங்களுடைய பார்வைகள் எல்லாம் புரள ஆரம்பித்து விட்டன, உங்களுடைய கண்கள் எல்லாம் திசை மாறி சென்று விட்டன, பயத்தின் காரணமாக, திடுக்கத்தின் காரணமாக. உங்களுடைய இதயங்கள் எந்த அளவுக்கு வீங்கி விட்டது என்றால், தொண்டை குழியை அடைக்கும் அளவுக்கு இதயங்கள் வீங்கி விட்டன. அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தவறாக நினைக்கவும் ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லாஹ் பொறுமையாக இருக்க சொன்னான், நாங்கள் பொறுமையாக இருந்தோம், உதவி வரும் என்று சொன்னான், உதவியை எதிர்பார்த்திருந்தோம், இன்னும் உதவி வரவில்லையே என்று முஸ்லிம்கள் நினைக்கும் அளவுக்கு மிக பயங்கரமான நிலைமைகள் உருவாகியது. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய படையிலே இருந்த முஸ்லிம்களுடைய தரப்பை இரண்டு பகுதிகளாக பிரிந்தனர். ஒன்று முஸ்லிம்கள், சஹாபாக்கள், அடுத்தவர்கள் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள்? முனாஃபிக்குகள் பேசிக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் எல்லாம் ஏமாற்று வார்த்தைகள், இவைகள் எல்லாம் எங்களை ஏமாற்ற சொல்லப்பட்டன, இவைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். இதயங்களிலே நோய் ஏற்பட்டவர்களாக இருந்தார்களோ அவர்கள் சொன்னார்கள், இது வெறும் வாய் வார்த்தைகள், ஏமாற்று வார்த்தைகள், நாங்கள் ஏமாறந்து போய்விட்டோமே என்று முனாஃபிக்குகள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தன? அல்லாஹ் அதனையும் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். முஸ்லிம்கள் அந்த எல்லா படைகளையும் பார்த்ததோடு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹும் ரசூலும் இதனை பற்றி ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய வாக்குகள் உண்மையானவை, அதிலே எந்த விதமான பொய்களும் கிடையாது. பிரச்சனைகள் தலைக்கு மேலே வந்திருக்கின்றன, பயங்கரமான நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் ஈமானிலே அதிகரித்துக் கொண்டார்கள், நம்பிக்கை அதிகரித்தது, ஈமான் பலப்படுத்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எங்களை வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகளாவிய ரீதியிலும் உள்நாட்டிலும் முஸ்லிம்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். என்ன செய்யலாம், எப்படி தீர்வு காண வேண்டும், எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அங்கலாய்க்க தேவையில்லை, நாங்கள் தடுமாற தேவையில்லை, எமது சமூக அமைப்பை நாங்கள் நோட்டம் விட்டு அல் குர்ஆன் எங்களுக்கு எப்படி வழிகாட்டி கொண்டிருக்கிறதோ அந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால், ஈமான் உள்ளவர்களாக, நல்லமல்கள் கொண்டவர்களாக, நாங்கள் மார்க்கத்தை சம்பூரணமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், இந்த உலகத்திலே மிக பெரும் வெற்றிகளை எங்களுக்கு தருவதாகவும் அல்லாஹ் வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தாயினூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக, பொறுமையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக்கொண்டே இருங்கள். நிதானமாக செயல்படுவதன் ஊடாக, ஆன்மீகத்தின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் தான் சிறந்தவர்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமாக இருந்தால், உண்மையான ஈமான் கொண்டவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், மார்க்கத்தை சம்பூரணமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் ஆள பிறந்தவர்கள் என்ற குர்ஆன் எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான். உண்மையான ஈமான்தாரிகளாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் நிச்சயம் உங்களுக்கு வரும். கண்ணியமானவர்களே, பிரச்சனைகளின் பொழுது நாங்கள் நிதானமாக செயல்பட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவர்களாக பொறுமையோடு இருப்போமாக இருந்தால், மார்க்கத்தை சம்பூரணமாக பின்பற்றுவோமாக இருந்தால், மூன்று விதமான வாக்குறுதிகளை மேலும் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வாமிலுஸ் ஸாலிஹாத், முஸ்லிம்களே, உங்களிலே இருக்கக்கூடியவர்களில் யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக, உள்ளத்திலே யகீனை சுமந்தவர்களாக, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக, ஸாலிஹான அமல்களையும் யாரெல்லாம் செய்கிறீர்களோ, நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே மூன்று விதமான வாக்குறுதிகள், சுவர்க்கத்தை அல்லாஹ் பேசவில்லை, கியாமத்தை பேசவில்லை, கபரை பேசவில்லை, உலகத்திலே மூன்று விதமான வாக்குறுதிகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். முதலாவது என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், உங்களை இந்த பூமியின் அதிபதிகளாக, இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களாக, எந்த பிரதேசத்திலே நீங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறீர்களோ, எந்த பிரதேசத்திலே அறைகூவல்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பிரதேசத்துடைய அதிபதிகளாக, ஆட்சியாளர்களாக உங்களை அல்லாஹ் மாற்றுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதி தந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை கலீபாக்களாக, பிரதிநிதிகளாக ஆக்குவேன். எப்படி தெரியுமா? கமஸ்தகரவல்லதீனமின் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிச்சயம் நிறைவேறக்கூடியது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு எந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி இருக்கிறானோ, அந்த மார்க்கத்தை எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லாமல், யாருடைய ஆட்சேபனைகளும் இல்லாமல், யாருடைய விரலடிப்பும் இல்லாமல், அந்த மார்க்கத்தை சுதந்திரமாக தைரியமாக பின்பற்றுவதற்கு தேவையான சூழலை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். மார்க்கத்தை தைரியமாக பின்பற்றலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள், ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார்கள், முரண்பட மாட்டார்கள். இரண்டாவது வாக்குறுதி. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், இப்பொழுது நீங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாளை என்ன நடக்குமோ, முஸ்லிம்களின் எந்த உரிமை பறிக்கப்படுமோ, எப்படியெல்லாம் அழுத்தங்கள் கொடுக்கப்படுமோ என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அந்த பயத்தை அமைதியாக நிம்மதியாக அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி தருவான். எந்த பயமும் மற்றவர்களாக நிம்மதியாக சந்தோஷமாக சுதந்திர புருஷர்களாக அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் என்று மூன்று விதமான வாக்குறுதிகளை அல் குர்ஆன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாருக்கு தருகிறது, யாரை பார்த்து அல் குர்ஆன் இந்த வாக்குறுதிகளை தருகிறது? வாதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், ஈமானை சொல்கிறான், வாமினு ஸாலிஹாத், ஸாலிஹான அமல்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த முறையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் பிரச்சனைகள் வரும், அவைகளுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடியவர்களாக முகம் கொடுப்போமாக இருந்தால், அந்த பிரச்சனைகள் எவ்வளவு பெரியவைகளாக இருந்தாலும் அவைகளை அல்லாஹ் உடைத்து விடுவான். இறுதியில் வெற்றி என்பது முஸ்லிம்களுக்காக இருக்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக் கூடாது. இதனைத்தான் 1400 வருடங்களுடைய இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே மனிதன் தோன்றிய காலத்திலே இருந்து அந்தந்த காலத்திலே வாழ்ந்திருந்த நபிமார்களும் அந்த சமூகங்களுக்கும் இடையில் வந்த பிரச்சனைகளின் பொழுதும் அல்லாஹுடைய வாக்குறுதி இதுவாகத்தான் இருந்தது. கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கம் மிக பெரும் மலைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது, மிக பெரும் சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறது. இந்த மார்க்கத்திற்கு வந்த சோதனைகளின் பொழுது அந்த காலங்களிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் நினைத்தார்கள், இந்த மார்க்கம் இத்தோடு முடிந்து விட போகிறது, இதற்கு பின்னால் இந்த மார்க்கம் உலகத்திலே தலை தூக்க முடியாது என்று ஒவ்வொரு காலத்திலும் நினைத்தார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்கும் பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உள்ளங்களிலே நாங்கள் ஆணித்தனமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்திற்கு நோய் வரலாம் ஆனால் மரணிக்க மாட்டாது, இந்த மார்க்கத்திற்கு வீழ்ச்சிகள் வரலாம், தோற்கடிக்கப்பட முடியாது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் எங்களுடைய தரப்பையும் நாங்கள் நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுடைய சட்டங்களை நாங்கள் எந்த அளவுக்கு மதித்து நடந்து கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டுடைய சட்டங்களை, சிவில் சட்டங்களை நாங்கள் எந்த அளவுக்கு மதித்து நடந்து கொண்டிருக்கிறோம், தேசிய கீதத்தை எந்த அளவுக்கு நாங்கள் மதிக்கிறோம், தேசிய கொடியை எந்த அளவுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, இதனையும் மார்க்கம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் ஒரு நாட்டிலே ஒரு சமூகத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள் என்றால், ஒரு நாட்டின் பிரஜைகளாக வாழ்கிறீர்கள் என்றால், அந்த நாட்டுடைய சட்டங்களையும் அந்த நாட்டுடைய வழிகாட்டுதல்களையும் மார்க்கத்திற்கு முரணில்லாத காரியங்களில்
பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களை குறை சொல்வது மட்டுமல்ல, எங்களை நெருக்குகிறார்கள், எங்களுக்கு அழுத்தம் தருகிறார்கள், எங்களை அவர்கள் மிக பெரும் பிரச்சனைகளுக்குள்ளே தள்ள பார்க்கிறார்கள் என்று அடுத்தவர்களை குறை காண்பது மட்டுமல்ல, எங்களுடைய தரப்பையும் நாங்கள் நிதானமாக சிந்திக்க கடமையப்பட்டிருக்கிறோம். அடுத்தவர்களுடைய அந்நியர்களுடைய உணர்வுகள் தூண்டப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் மோசமாக நடந்திருக்கிறோமா? அடுத்தவர்களுக்கு நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய நற்குணங்களோடு அவர்களோடு நாங்கள் நடந்திருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, எங்களுடைய தரப்பையும் நாங்கள் பார்த்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது நடுநிலைமையான மார்க்கம். எல்லா இடங்களிலும் உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது, அநியாயத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், அந்நியர்களுக்கு அநியாயம் செய்யலாம் என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. அநியாயத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். அது யார் யாருக்கு செய்தாலும் சரி, ஒரு அந்நியன் முஸ்லிமுக்கு செய்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் அந்நியனுக்கு செய்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்தாலும் சரி, ஒரு அந்நியன் இன்னொரு அந்நியனுக்கு செய்தாலும் சரி, அநியாயத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதற்கான தண்டனையை உலகத்திலே அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் நிதானமாக நடந்து கொள்ள கடமையப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், நாங்கள் ஒரு நாட்டிற்கு செல்கிறோம், அந்த நாட்டிற்கு நாங்கள் செல்வதற்கு முன்னால் அந்த நாட்டுடைய விசா அப்ளிகேஷனிலே நாங்கள் சைன் பண்ணுகிறோம் என்றால், நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம், எந்த நாட்டுக்கு நாங்கள் செல்கிறோமோ அந்த நாட்டை நாங்கள் மதித்து நடப்போம், அந்த நாட்டுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வோம், அந்த நாட்டுடைய சிவில் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம். அந்த நாட்டுக்கு நாங்கள் போனதன் பின்னால் அதனுடைய சட்டங்களுக்கு முரணாக நாங்கள் நடப்போமாக இருந்தால், எங்களுக்கு தரப்பட்ட சலுகைகளுக்கு நாங்கள் துஷ்பிரயோகம் செய்தவர்களாக நடப்போமாக இருந்தால், அந்த நாட்டுடைய காவல்துறை எங்களை தண்டிக்க முன்னால் அல்லாஹ் எங்களை பிடிப்பான் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஒரு நாட்டு பிரஜைகளாக இருந்தால் அந்த நாட்டு பிரஜைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன, அதனை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை எல்லாம் சம்பூர்ணமாக பின்பற்றுவோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன, உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன, பாதுகாப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் முஸ்லிம்கள் அவசரப்படுகிறார்கள் என்று நபி அவர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்களாக, என்னென்ன அறைகுவல்களுக்கு முகம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, யா அல்லாஹ், அனைத்து பிரச்சனைகளையும் நீ தீர்த்தருள்வாயாக. முஸ்லிம்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி தருவாயாக. முஸ்லிம்களின் உரிமைகளையும் அவர்களின் சலுகைகளையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தருள்வாயாக. நாங்கள் எப்படியெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதே போன்று கியாமத்துடைய நாள் வரைக்கும் எமது தலைமுறைகளும் இந்த நாட்டிலே தலைநிமிருந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.